நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நாட்டு நடப்பணி திட்டம் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வந்து சங்கரா கண் மருத்துவமனையோட கண் மருத்துவர் டாக்டர் கே எஸ் சித்தார்த்தன் அவர்கள் வந்து கண்தானம் மற்றும் லேசிக் சிகிச்சை பற்றி உரையாட வந்திருக்கிறாரு. அவரை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாகவும் சமுதாய வானொலி நிலையம் டிஎன்ஏயு சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் டாக்டர். கண்தானம் யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
கண்தானம் செய்யறதுக்கு வந்து வயசு வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்து 100 வயசு 110 வயசு எந்த வயசு வாழ்கிறாங்களோ அது வரைக்கும் கண்தானம் செய்யலாம். இவங்க தான் செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி சில விதிமுறைகள் இருக்குது. கண்தானம் ஃபர்ஸ்ட்டு யார் செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன். கண்ணில் வந்து தொற்றக்கூடிய வியாதிகள் யாராக இருந்ததுன்னா அவங்க கண்தானம் செய்ய முடியாது. இல்லைன்னா வெறிநாய் கடிக்கிறது ரேபீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை, பிளட் கேன்சரு, இல்லைனா ஏதாவது வைரஸ் வந்து மூளையை தாக்கி பிரெயின் ஃபீவர் வந்து இறக்குறாங்க, இல்லை இறக்குறதுக்கே என்ன காரணம்னு தெரியாமல் இருக்கவங்க, பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன், ஸோ இவங்கெல்லாம் இருக்கவங்க மட்டும்தான் கண்தானம் செய்ய முடியாது. கண்தானம் யார் செய்யலாம் அப்படின்னா யார் வேணாலும் செய்யலாம். ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்து எந்த வயசு வேணாலும் செய்யலாம். ரெண்டாவது வந்து இப்போது கண்ணில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, கண்ணாடி போட்டிருக்கோம், கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, பட் அவங்கெல்லாம் செய்யலாமான்னு, யார் வேணால் செய்யலாம், அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி எந்த மதத்தினரும் செய்யலாம், எந்த ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம், அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. அது இல்லாமல் உடம்புல வந்து ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, அவங்கெல்லாம் வந்து கண்தானம் செய்யலாமான்னு அவங்களும் செய்யலாம். சில பேர் கண் பார்வையே இல்லாமல் இருப்பாங்க, எனக்கு அவங்க கண் தானம் செய்யலாமான்னு கேட்பாங்க. கண் தானம் அப்படிங்கிறது அந்த கருவிழி மட்டும்தான் தானமாக செய்ய முடியும். கண்ணில் நரம்பு ப்ராப்ளம் இருக்கவங்க, கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு கருவிழி நல்லா இருந்துச்சுன்னா கண் தானம் செய்யலாம்.
கண் தானம் செய்ய என்ன விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கலாம்?
கண் தானம் அப்படிங்கிறது இப்போது மற்ற உறுப்பு தானத்தோட வித்தியாசப்பட்டது. எப்படின்னா வந்து இப்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், அது வந்து உயிரோடு இருக்கும் போது தானம் செய்கிறாங்க. கண் தானம் அப்படிங்கிறது இறந்த பிறகு தான் நம்ம செய்ய முடியும். ஸோ அது ஒரு பெரிய வேற்றுப்பாடு. நுரையீரல் வந்து ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போது செய்கிறாங்க, இது வந்து இறந்த பின் தான் செய்கிறாங்க. ரெண்டாவது, உயிரோடு இருக்கும் போது கண் தானம் செய்ய முடியாது, வந்து உறுதிமொழி தான் கொடுக்க முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இறந்த பிறகு உங்கள் கண்ணை தானமாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா அதை வந்து இப்போ உறுதிமொழி எடுத்துக்கலாம், நான் வந்து இறந்த பிறகு கண் தானம் செய்கிறேன். ஸோ முறப்படி நீங்கள் வந்து தானம் செய்யணும் அப்படின்னா அந்த உறுதிமொழி எடுக்கிறது கண் வங்கி போய் அதில் வந்து உங்களோட பேர் முகவரி எல்லாம் கொடுத்துட்டு அதில் வந்து கண் தானம் செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் அதில் எழுதி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்னதாக சைன் பண்ணி ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டை நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். அந்த கார்டு வந்து வச்சிருக்கிறதுல பெரிய மாற்றம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணும், இது மாதிரி நான் கண் தானம் செஞ்சுருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நீங்கள் கண் தானம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். விதிமுறைகள் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பிளெஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டில் உங்களோட உறவினர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் அவங்க மூலமாக தான்.
தேங்க்யூ டாக்டர். கண் தானம் செய்கிறதுக்கான விதிமுறைகளை ரொம்ப நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னீங்க. அடுத்தபடியாக வந்து கண் தானம் விழிப்புணர்ச்சி முகாம் வந்து 2 வாரம் நடக்குதுன்னு சொன்னாங்க, அது எதுக்காக எப்போது நடக்கும்னு சொன்னால் நல்லாயிருக்கும்?
கண் தானம் 2 வாரம் வந்து August 25th September 8th வரைக்கும் 2 வீக்ஸை நடத்துவோம், எவ்ரி இயர் நடத்துவோம். அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா 1986 அப்போ நம்ம முன்னாள் பிரதமர் வந்து அவர் ராஜீவ்காந்தி வந்து அப்போ பார்த்தபோது நம்ம கண் தான விழிப்புணர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதை வந்து கண் தான 2 வாரம் ஐ டொனேஷன் ஃபோர்ட் நைட்னு ஒரு 2 வீக்ஸ் ஆரம்பித்தார். இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் 26-27 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது ஆரம்பித்த நோக்கம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு புள்ளி விவரம், 20 லட்சம் பேர் கருவிழினால் பார்வை இழந்திருக்காங்க. கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னா நமக்கு வந்து 1 லட்சம் ஆப்ரேஷன் நம்ம செய்யணும், 1 வருஷத்துக்கு 1 லட்சம் செய்யணும். 1 லட்சம் செய்யறதுக்கு நமக்கு வந்து 2 லட்சம் கண்கள் தேவைப்படும். ஏன்னா நமக்கு கிடைக்கிற கருவிழி 50% தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கருவிழியுமே ஒரே மாதிரி இருக்காது தரம், ஸோ தரம் குறைவாக இருந்தால் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு 2 லட்சம் கண் தேவைப்படுது 1 லட்சம் ஆப்ரேஷனுக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்தியாவில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20-30,000 அவ்வளோ தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் வருஷம் இறக்குறவங்க வந்து 75,000 பேர் இந்தியாவில் இறக்குறாங்க ஒரு வருஷம். அப்படி பார்த்தா 150,000 கண்கள் ஆனால் ஒருத்தருக்கு ரெண்டு கண் இருக்கனால 150,000 கண்கள் நமக்கு வருது. ஆனால் அதில் வந்து 20,000 பேர் தான் நமக்கு கண் தானம் செய்கிறாங்க. ஸோ அந்த 20 லட்சம் பேர் வந்து வெயிட்டிங் இருக்கவங்களுக்கு 1 லட்சம் ஆப்ரேஷன் செய்ய முடியறது இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு ஒரு வருஷமும் 40,000 பேர் புதுசாக சேர்க்கப்படுறார்கள். தட் இஸ் இந்த கருவிலியில் அடிபடுறது, குழந்தைங்க அடிபடுறாங்க, பெரியவங்க வேலை போய் செய்யும் போது அடிபடுறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 20 லட்சம் பேர் அப்படியே தான் இருக்காங்க. வருஷம் வருஷம் வர 40,000 பேரை வந்து 20,000 பேர் தான் நம்மளால் ஆப்ரேஷன் செய்ய முடியுது, மீதி 20,000 பேர் அதில் சேர்க்கப்படுகிறார்கள். இதை ஒரு நோக்கம் வச்சுட்டு தான் வந்து இந்த கண் தான விழிப்புணர்ச்சி வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் அது வந்து இப்போ 27 வருஷம் ஆகியும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இது இல்லை. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கண் தான இருவாரங்கிறது வந்து யாருக்குமே ஈவன் பெரியவங்களுக்கே தெரியறது இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு முக்கியமான இது. முக்கால்வாசி இந்த கருவிழி வந்து பாதிக்கப்படுறது வந்து குழந்தைங்களும் ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து மேக்ஸிமம். ஏன்னா வெளியே போய் வேலை செய்கிறாங்க, ஏதாவது ஒரு விறகு வெட்டும் போதோ கண்ணில் வந்து அடிபடுது, அப்போ வந்து கண் பார்வை போயிடுது. அதே மாதிரி குழந்தைங்க விளையாடும் போது கண் அடிபடுது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம கருவிழி மாற்றி வச்சு ஆப்ரேஷன் செய்யலை அப்படின்னா அவங்க கண் பார்வையே இல்லாமல் தான் இருக்க போகிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், அந்த குழந்தை படிப்பு இல்லாமல் போயிடும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சம்பாதிக்கிற நபர் வந்து அடிபட்டு ஒரு வீட்டில் படுத்துட்டா வீட்டில் சாப்பாடு இருக்காது, குழந்தைங்களை படிக்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவோட முன்னேற்றத்தையே தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் கண் தான இருவாரம் ஆரம்பிக்கும்.
வணக்கம் டாக்டர், என் பேர் லதா, நான் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக இருக்கேன். நீங்கள் எங்கள் சமுதாய வானொலி நிலையத்துக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி. எங்கள் மாணவிகள் கண் தானம் குறித்து கேட்டதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேங்க. இப்போ லாசிக் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சிகிச்சை முறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
லாசிக்ங்கிறது வந்து இப்போ வந்து பிரபலமாக இப்போ எல்லா பக்கமும் நிறைய பேர் விரும்பி செய்கிறாங்க. இது வந்து கண்ணில் கண்ணாடி அணிஞ்சவர்கள் அவங்க வந்து கண்ணாடி எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த லாசிக் லேசர் அப்படிங்கிறத உபயோகப்படுத்துகிறோம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 18 இயர்ஸ் இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி பவர் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும், பவர் வந்து 1 வருஷம் 6 மாதம் பவர் எதுவும் மாறாமல் இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 18 இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. 40 இயர்ஸ் வரைக்கும் செய்யலாம், ஏன்னா 40 வயசுக்கு மேலே அந்த வெள்ளெழுத்து வந்துடும், அப்போ அது கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இண்டிகேட்டட் ஏஜ் வந்து 18 to 40. முக்கால்வாசி நான் சொன்ன மாதிரி கண்ணாடியில் பவர் ஒரு -1 மைனஸ் பவர், 1 பவருக்கு மேலே இருந்து ஒரு 10-11 வரைக்கும் செய்யலாம். அது செய்யறது வந்து கருவிலியோட மொத்தம் பொறுத்து இருக்குது. ரெண்டாவது வந்து எல்லாரும் எலிஜிபிள் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்கேன் பண்ணி கருவிலியோட ஷேப்பு எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்க்கணும், பார்த்துட்டு அவங்க வந்து ஃபிட்டாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து செய்ய முடியும். இந்த சிகிச்சை பற்றி நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு யோசனைனா இது எப்படி செய்கிறாங்க, ஏன்னா முக்கால்வாசி 20 வயசு இருக்கிறவங்க தான் செஞ்சுக்கிறாங்க. இது வந்து யூஸ்வலாக இன்ஜெக்ஷன் தேவையில்லை, ட்ராப்ஸ் போட்டாலே வந்து மரத்து போயிடும். கருவிழியில் வந்து ஒரு மேலே ஒரு லேசான ஒரு பகுதி மட்டும் ஒரு லேசாக செதுக்கி அந்த பகுதியில் வந்து ஒரு லேசர் மாதிரி கொடுத்து அந்த கருவிழியோட லேசாக ஒரு ஷேப் மாற்றின உடனே உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துடும். ஸோ கண்ணாடி போட்டு என்ன பார்வை இருக்கோ அது கண்ணாடி இல்லாமல் நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போது வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு. இது வந்து நம்ம வந்து கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாண்ட எல்லா டெஸ்ட்டுகளும் பண்ணிவிட்டு அவங்க 100% எலிஜிபிளாக இருந்தால் தான் பண்ணணும். 1% டவுட் இருக்குது, பண்ணுனா திரும்ப பவர் வந்துடும், பண்ணுனா ஏதாவது கருவிழியில் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு ஏதாவது ஒரு 1% டவுட் இருந்தால் கூட அந்த டாக்டர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நாம் வந்து சங்கரால வந்து அந்த டெஸ்ட்டு பண்ணிவிட்டு 99% அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அட்வைஸே பண்ணுறதில்ல. 100% எலிஜிபிள் பண்ணுனா ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறவங்களுக்கு தான் பண்ணுறோம். ஏன்னா இவங்க வந்து கண்ணாடி அணிஞ்சால் இவங்க வந்து நார்மலாக இருக்கிறாங்க. இவங்கள போய் நம்ம வந்து ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணி அவங்கள வந்து ப்ராப்ளம் உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்வஸ். காலையில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 டே ஆயிரும் அந்த லாசிக் டெஸ்ட். ஸோ இது வந்து இன்னொருத்தர் கேட்குறதும் வந்து கண்டிப்பாக அவசியமாக பண்ணி ஆகணுமா, அப்படி கிடையாது. கண்ணாடி போட்டு எனக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்ணாடியை வேர் பண்ணிக்கலாம். யார் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, சப்போஸ் சில பேருக்கு வந்து ஜாப் ரிலேட்டடாக நிறைய பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரயில்வே ஓட்டுறது, போலீஸ் செலெக்ஷன், மிலிட்ரி செலெக்ஷன் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கண்ணாடி இல்லாமல் இருக்கணும், அவங்க செஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து காஸ்மெட்டிக்காக சில பேர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்க பண்ணலாம். அப்புறம் வந்து காண்டாக்ட் லென்ஸ் வேர் பண்ண முடியல, காண்டாக்ட் லென்ஸ் போட்டாலும் எனக்கு வந்து அலர்ஜி வந்துடுது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து லாசிக்.
இப்போ நம்ம மாணவர்கள் வந்து கண் தானம் பற்றி கேட்டாங்க, அதில் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லைங்க டாக்டர்? அதாவது இப்போ இறந்த அப்புறம் கூட கண் தானம் பண்ணலான்னு தான் நம்ம பரவாயில்ல எல்லா இடத்துலையும் ஸ்லோகன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இருந்தாலுமே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது, கண்ணை வந்து தானம் கொடுக்கும் பொழுது அது வந்து கார்ஜோட் பண்ணி ஏதாவது விகாரமா ஸ்கார் விழுமோ அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் பத்தி சொல்லுங்களேன்.
முதலே நான் சொன்ன மாதிரி கண் தானம் வந்து யாரோ பண்ணணும்னு நினச்சி ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணால் விதின் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து டீம் அங்கே வந்துடும். அப்போ அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரும் இருப்பாங்க, செவிலியர்களும் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து செய்கிறது எல்லாமே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்டெரைலாக க்ளவுஸ் போட்டுட்டு செய்வோம். இப்போ வந்து நான் முதலே சொன்ன மாதிரி கருவிழியை மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இருந்தாலும் கருவிழியை மட்டும் அங்கே கட் பண்ணி எடுத்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கோரமாகலாம் போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம்னா அந்த முழு கண்ணையுமே எடுத்துருவோம். அதை எடுத்துட்டு நாம் என்ன பண்ணணும்னா ஒரு பஞ்சு வச்சு உள்ளே அடைச்சி ஒரு பிளாஸ்டிக் கண் வச்சு ஒரு சின்ன தையல் போட்டுருவோம் கண்ணில். அதுக்கு தையல் வந்து கருப்பு கலரில் தான் இருக்கும், இமையோட கலரில் தான் இருக்கும். அன்லஸ் நீங்கள் யாராவது வந்து பார்த்து நீங்கள் கண் தானம் செஞ்சுருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக வந்து ஒரு கோரமாலாம் இருக்காது. ரெண்டாவது வந்து இறந்ததுலேருந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு மேலே போகும்போது இன்ஃபெக்ஷனோ இல்லை கருவிலோட தரமோ குறைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம உபயோக பண்ண முடியாது. ஸோ ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் இறந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இடத்துல வந்து கண்ணை திறந்தே இருக்கும். அப்போ அந்த மாதிரி நிலைமைகள் வந்து கண்ணை உடனே மூடிடணும். ஃபேனை வந்து உடனே ஆஃப் பண்ணிடணும், டைரெக்டாக இது பண்ணக்கூடாது, கண்ணை மூடிடணும். முடிஞ்சால் வந்து தலையை கொஞ்சம் உயர்த்தி வைக்கிற மாதிரி வச்சோம்னா அந்த பிளட்டு வந்து அங்கே இருக்காது, எல்லாம் கீழே இறங்கிடும். ஸோ அந்த கண்ணை எடுக்கும்போது ப்ளீடிங் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கண்ணை வச்சு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது.
இந்த மாதிரி இறந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வர லேட் ஆகும் அப்படின்னு ஐஸ் பாக்ஸில் எல்லாம் வைக்கிறாங்க உடனே, அது மாதிரி டைப்பில் இது அஃபெக்ட் ஆகுமா? அப்புறம் பார்த்திங்கன்னா கண் வங்கிகள் எங்கெல்லாம் இருக்குது நம்ம கோயம்புத்தூர்லன்னு சொல்ல முடியுமா?
ஐஸ் பாக்ஸ் வைக்கிறது நல்ல விஷயந்தாங்க, பிகாஸ் அது வந்து கண்ணை மட்டும் அப்போ மூடி இருக்கணும். ஏன்னா அப்போ அந்த ஐஸ் பாக்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு கூலிங்காக தான் இருக்கும், அதனால் கண்ணை மட்டும் மூடிடும். கண் திறந்துருந்ததுன்னா ட்ரை ஆயிருங்க, ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்போ யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது வந்து ஐஸ் பாக்ஸில் வைக்கலாம், ஆனால் வந்து அதை நம்ம கண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கண் வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கண் மருத்துவமனைகள் எல்லாமே கண் வங்கிகள் இருக்கும். முதல்ல வந்து ஒரு சின்ன ரூமில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட போதுங்கிற மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முந்தைய அப்படி தான் இருந்துச்சு. யார் வேணாலும் கண் எடுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸாக இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஐ பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த கார்னியா ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறத வந்து அந்த டாக்டர் வந்து அந்த ஸ்பெஷாலிட்டியில் 1 வருஷமாவது பயிற்சி பெற்றிருக்கணும். அவரை வச்சுட்டு முன்னிலையில் அவரை வந்து ஒரு ஐ பேங்க் டைரக்டராக வச்சுட்டு தான் வந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அது முக்கியம். ரெண்டாவது வந்து இப்போ வந்து விதிமுறைகள் கொடுத்துட்டாங்க. ஒரு ரூம் வந்து உள்ளே வந்தால் ஒரு ரிசப்ஷன் ஏரியா 10x10 இருக்கணும். அது உள்ளே வந்து இந்த ஸ்டெர்லைசேஷன் ரூம் வந்து இந்த ஐ கட் பண்ணும்போது ஒரு லேமினார் ஃப்ளோ ஒரு சுத்தமான இடம், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி அதுக்குள்ளே தான் கட் பண்ணணும். அதுக்கு தனியாக ஒரு ரூம் வேணும். அப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு தனி ரூமு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு தனி ரூமு, அப்புறம் என்டையர் ஏரியா வந்து யூவி ரேடியேஷன் வந்து நம்ம ஒரு 1/2 hour எவ்ரிடே 1/2 hour 1 hour கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ மேண்டேட்ரி பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இப்போ ஐ பேங்க்குங்கிறது வந்து கண் வங்கி வந்து நிறைய இடத்துல வந்து அந்த ப்ராப்பர் விதிமுறைகளோடு இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் ஒரு 4-5 கண் மருத்துவமனைகளே இருக்குது. நம்ம சங்கரால வந்து இதுக்குன்னே வந்து ஒரு 4th-5th floor கம்ப்ளீட்டாக ஐ வங்கி எல்லாமே இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு டாக்டர் பார்க்கக்கூடிய அந்த மெஷின், ஸ்லிட் லேம்ப்பு, கருவிழி தரம் பார்க்கக்கூடிய அந்த கருவிகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் கண் வங்கிகளில் வந்து அங்கீகரிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து ஒரு 500 வங்கிகள் கிட்ட இருக்குதுங்க இந்தியாவில். தமிழ்நாட்டிலையும் எப்படியும் வந்து உங்களுக்கு நிறையா ஒரு 50-60 கண் வங்கிகள் இருக்கு.
இப்போ ஐ டொனேஷனில் வந்து ஏ வந்து பிக்கு கொடுக்குறாருன்னு வைங்களேன். அப்போ ஏ அவர் வந்து உயிரோடு இருக்க மாட்டார், அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஏ ஃபேமிலிக்கு தெரியுமா இந்த கண் வந்து யாருக்கு போயிருக்குது அப்படின்ட்டு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? அது ஒன்று. அப்புறம் இந்த ஐ பிட் பண்ணும்போது வந்து ரிஜெக்ஷனுக்கு சான்சஸ் ஏதாவது இருக்குதா?
கண் தானம் செய்கிறவங்க வந்து யாருக்கு பொருத்தப்படுகிறதுன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து கவர்மெண்ட், ஆமாம், மெடிக்கல் எத்திக்ஸ், டாக்டர் எத்திக்ஸ் என்னென்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும். ஏன்னா வந்து கண் ஒருத்தர் என்னோட அப்பாவோட கண் அங்கே இருக்குது, என்னோட மகளோட கண் அங்கே இருக்குதுன்னு இவங்க போய் அவங்கள பார்க்க பண்ண, ஸோ அதெல்லாம் முதல்ல ப்ராப்ளம் ஆனதுனால தான் வந்து இப்போ வந்து கண் தானம் செய்கிறவங்களுக்கு வந்து எங்கே கண்ணை பொறுத்துறோங்கிறது தெரியாது. ஸோ அது வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டு படுத்துறதுனால இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கண் தானம் நீங்கள் செய்கிறதோட முடிஞ்சது, மீதி நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்ரிசியேஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தானம் பண்ணியிருக்காரு, ஆனால் யாருக்கு பொருத்தப்படுதுங்கிறது சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து ரிஜெக்ஷன் வந்து இப்போ வந்து கண்ணில் வந்து கருவிழி வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உறுப்பு, என்னென்னா அதுக்கு மட்டும் ரத்தமே கிடையாது, ரத்த நாளங்களே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த பிளட் மேட்சிங்கு, HLA மேட்சிங், அதெல்லாம் எந்த மேட்சிங்கும் வேண்டியது இருக்காது. கிட்னி மாற்றி வைக்கிறாங்கன்னா என்டையராக வந்து இந்த பிளட் மேட்ச் ஆகணும், HLA இந்த ஜெனட்டிக் ஜீன்ஸ் ஜெனட்டிக் இதெல்லாம் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்று முக்கியம். பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இதில் ரிஜெக்ஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு 10-15% வரும். அது எதனால அப்படின்னா நம்ம வைக்கிற கண் வந்து இருக்கிற ஏதாவது ரத்த நாளங்கள் வருதோ, இல்லை வந்து அவங்க உடம்புலேயே ஏதாவது ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா அந்த கருவிழி இதாகலாம். ஆனால் கிட்னி மாற்றி வச்சா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அந்த இம்யூனோ சப்ரஸன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ரெகுலராக அவங்க லைஃப் டைமுக்கு சாப்பிடணும் அந்த கிட்னி ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. பட் ஐயில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தட் இஸ் அவங்க வந்து ஒன்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டால் ட்ராப்ஸ் வந்து லைஃப் டைமுக்கு ட்ராப்ஸ் போட வேண்டியிருக்கும். பட் ட்ராப்ஸ் ஓரலாக எடுக்க வேண்டியது ஒன்று இருக்கு.
இப்போ ஒருத்தர் வந்து பிளெட்ஜ் பண்ணாமல் சப்போஸ் இறந்துடுறாங்க, ஆனால் அவர் பையன் வந்து டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அப்படிலாம் எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை?
இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து கண் தானம் வந்து நான் பிளெட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா வெளியே போய் சொல்கிறது பிளெட்ஜ்னே சொல்கிறதுல நான் கண் தானம் செஞ்சுட்டேன், தானம் நான் என் கண்ணை தானமாக கொடுத்துட்டேன். அது ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் தான் செய்ய முடியும், உறுதிமொழி தான் நம்மளால் செய்ய முடியும். பட் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய என்னென்னா, ஒரு 1000 பேர் கண் பிளெட்ஜ் பண்ணுறாங்கன்னு வைங்களா, அதுலேருந்து ஒரு கண் கூட தானமாக கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்து ரூல்ஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் கண் தானமாக கொடுத்துருக்குறேன்னு உறுதிமொழி செஞ்சு பாக்கெட்லேயே வச்சுருந்தாலும், அவர் இறந்த பாக்கெட்டில் நம்ம எடுத்து பார்த்தா கூட அவங்க உறவினர்கள் ஒத்துக்கலைன்னா எடுத்துக்க முடியாது. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ வந்து அமெரிக்காலேயுமே இல்லை இங்கிலாண்ட்லேயுமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸில் கீழே வந்து உங்கள் உறுப்புகளை தானமாக செய்ய விரும்புகிறீர்களான்னு ஒரு இது இருக்குது. அதில் வந்து அவங்க எஸ்என் எழுதியிருந்தால் 100% அவங்க யாரையுமே கேட்க வேண்டியதில்லை. முக்கால்வாசி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டெத்ஸ் தான் அதிகம். நம்ம தான் நிறைய பேர் இங்கே வீட்டில் இருக்கிறாங்க அங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் உடனே ஐயை ரிமூவ் பண்ணிடுவாங்க, அவங்க யார்ட்டையுமே கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னா ஆப்போசிட்டாக இருக்கும். அது பிளெட்ஜ் பண்ணியிருந்தாலும் நம்ம வீட்டில் போய் அங்கே நின்று கையெழுத்து வாங்காமல் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கண் அவங்க பிளெட்ஜ் பண்ணலினா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பையன் வந்து அப்பா இறந்துட்டாங்க கண் தானம் செய்யணும்னு விரும்புனா அது வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் எதுவும் இல்லை.
இப்போ கண் தானம் பண்ணுறதுக்கு யார் யார் தகுதி அற்றவர்கள், நைட் பிளைண்ட்னஸ்லாம் இருக்குது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் கண் தானத்திற்காக காத்திருக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் பேர் கருவிழி மாற்றுறுவை சிகிச்சைக்காக காத்திருக்காங்க. வருஷம் 40,000-50,000 பேர் சேர்க்கப்படுது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து கண் தானம் வந்து ஓரளவுக்கு நல்ல விழிப்புணர்ச்சி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 10,000-15,000 நம்மளால் வந்து சேகரிக்க முடியுது. இந்தியாவில் வந்து டோட்டலாகவே 40,000 தான் வந்து வருது அப்படிங்கும் போது, அதில் வந்து 10,000-15,000 நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குறோங்கிறது ரொம்ப ஒரு சிறந்த சாதனை தான். அது வந்து ஏன்னா இந்த நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் லைக் ரோட்டரி, லயன்ஸ் இவங்கெல்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக இங்கே இருக்கிறனால அவங்களால செய்ய முடியுது. கண் தானம் வந்து யாருனால செய்ய முடியும் அப்படின்னா, எந்த வயது வேணாலும் செய்யலாம், எந்த மதத்தினர், ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். ஒரு 3-4 வயசுக்கு மேலே எந்த ஏஜ் வேணாலும் கண் தானம் செய்யலாம். கண்ணில் கண்ணாடி போட்டிருக்கவங்க, உடம்புல ப்ரெஷரு, சுகரு, ஆஸ்மா யார் வேணாலும் செய்யலாம். கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மாலை கண்ணோ, யார் வேணாலும் கண் தானம் செய்யலாம். இப்போ சில பேர் வந்து எனக்கு கண் நரம்பே போயிடுச்சு அதனால பார்வை இல்லைனாலும் அவங்க கண் தானம் செய்யலாம். ஏன்னா அந்த கருமொழி வெளியிருக்க அந்த கருப்பார் கருமொழியை மட்டும்தான் மாற்றி வைக்க போகிறோம். அதில் வந்து எதுவும் அடிபடாமல் கிளியராக இருந்ததுன்னா அவங்க வந்து கண் தானம் செய்யலாம். யார் செய்யக்கூடாது அப்படின்னா, தொற்றக்கூடிய வியாதிகள், எய்ட்ஸ், HIV இன்ஃபெக்ஷனு, மஞ்சக்காமலை, ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம், ரேபீஸ், வெறிநாய் கடிக்கிறது, வைரஸ்னால மூளை காய்ச்சல், பிளட் கேன்சர், அப்புறம் உடம்புல ஏதாவது கேன்சர் இருந்து பரவுறது, பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷனு, அப்புறம் வந்து எதனால இறந்தாங்கன்னு தெரியாது, சப்போஸ் இறந்துட்டாங்க அன்னோன் காஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வந்து கண் தானம் செய்ய முடியாது.
கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வந்து இன்சூரன்ஸில் வருமா, கேட்ராக்ட் அது மாதிரி?
கேட்ராக்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெடிக்ளைமு அதிலெல்லாம் வந்துடுங்க, நார்மல் TTK அந்த என்னென்ன கம்பெனிகள் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துடும். கருவிழியுமே அதுக்கு வரும். பட் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கருவிழிக்கு வந்து மாற்று அறுவை சிகிச்சைக்கு அவங்க தகுதி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி தனியாக நீங்கள் கேட்ராக்ட் சர்ஜரி வந்து கவர்மெண்ட் கவர் பண்ணாதுங்க. ஏன்னா கேட்ராக்ட்டுங்கிறது நம்ம மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் வர்றது, அது வியாதி கிடையாது, அது ஒரு முடி நரைக்கிற மாதிரி ஒரு ஏஜிங் ப்ராசஸ் தான் அது. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இது இன்சூரன்ஸ் கொடுக்காது. பட் ஆனால் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து கருவிழிக்கு கொடுக்குறாங்க.
கண் தானம் பெற்றுக்கொண்ட பிறகு ஒருத்தர் என்ன ஃபாலோ அப் பண்ணணும்?
கண்ணை கருவிழி மாற்றி வச்சவங்க நம்ம வந்து எப்படியும் கண் ஆஸ்பத்திரிக்கு அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணோன்னே 15-16 தையல் இருக்கும், அதை வந்து ஒரு 2-3 வருஷத்தில் தான் வந்து பிரிப்போம். ரெண்டாவது வந்து முக்கால்வாசி இந்த படத்தில் வர்ற மாதிரி கருவிழி மாற்றி வச்சோடனே பேண்டேஜ் தெரிஞ்சோன்னே உடனே எல்லாரையும் அம்மா அப்பா எல்லாம் அப்படியே ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரியெல்லாம் வந்து தெரியாது. கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சோம்னா குறைஞ்சது 1 வருஷமாக அது ஆகும் நல்லா ஒரு கிளியரான பார்வை. சில பேருக்கு வரலாம், ஆப்ரேஷன் பண்ணோன்னே உடனே 4-5 அடி பார்வை கிளியராக கிடைக்கலாம். பட் நல்ல பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறது தையலை பிரித்து 1-2 வருஷம் ஆகும்போது தான் அந்த கிளியர் பார்வை கிடைக்கும். அதனால் அந்த 2 வருஷம் வந்து அவங்க ரெகுலராக 1 மாதம் இல்லை 20 நாளைக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் செக்அப் வரணும். அதுக்கப்புறமும் வந்து அவங்க லைஃப் டைமுக்கும் செக்அப் வரணும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மருந்து வந்து கண்டிப்பாக அவசியம். கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வந்து மருந்தை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா உடனேவே 10 நாளில் கருவிழி வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அவங்க எப்பவுமே வந்து ரொம்ப ஹெவி வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது, தலையில் எதுவும் பாரம் வைக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் 2 வருஷம் கழித்து அவங்க வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செஞ்சுக்கலாம், மருந்து போடுறத மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க நார்மல் லைஃபுகளை லிவ் பண்ணணும். சக்ஸஸ் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நல்லா பண்ணோம்னா ஒரு குவாலிட்டி நல்லா இருந்தால் 90-95% நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து கிளியர் கேஸஸ்க்கு, நம்ம கருவிழி மாதிரி அதுலேயும் நிறையா கிரேடிங் இருக்குது. சில பேஷண்ட்ஸுக்கு வந்து பண்ணால் 90% சக்ஸஸ் வரும், சில பேஷண்ட்டுக்கு 70% தான் வரும். ரெண்டாவது வாட்டி ஒரு வாட்டி கருவிழி மாட்டி வச்சு ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது 40%ஆக குறைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது நல்லா பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரெண்டாவது வைக்கிறது 40% தான் சக்ஸஸ் ரேட் வரும். மறுபடியும் மூணாவது வைக்கும்போது 10% தான் சக்ஸஸ் ரேட் வரும். ஸோ அதனால் திரும்ப திரும்பவும் செய்ய முடியாது, ஒரு வாட்டி செய்யும்போது கரெக்டாக செய்யணும்.
கருவிழி எடுக்கிறீங்கல்ல இறந்த உடனே, அது வந்து எத்தனை நாள் அப்படி ஸ்டோர் பண்ணலாம், எத்தனை நாளைக்குள்ளே வைக்கணும் அப்படிதானோ?
இல்லை இப்போ நம்ம அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு ஐஸ் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வந்துட்டு உடனே கட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் மீடியம் இருக்குது. ஸோ முதல்லலாம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுவோங்க அந்த மீடியத்துக்குள்ளே இருந்தால், இப்போ வந்து ஒரு 3-4 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த க்ரையோ வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணோம்னா ஈவன் ஃபார் 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். பட் நமக்கு வந்து அப்படி மாதிரி அவசியம் இல்லை. சொன்ன மாதிரி ஏற்கனவே மக்கள் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க, நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இங்கே எங்களுக்கு வந்து இப்போ ஒரு கருவிழி கிடச்சதுன்னா உடனேவே ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணால் பேஷண்ட் இன்றைக்கே வந்துடுவாங்க, நாளைக்கே ஆப்ரேஷன் செஞ்சுருவோம். ஸோ அதனால் ஸ்டோரேஜுங்கிறது வந்து 1 டே ஆர் 3 டேஸ் ஆர் ஈவன் 6 மந்த்ஸ் வரை கூட ஸ்டோர் பண்ணலாம். பட் நமக்கு அது அவசியம் இல்லை, நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 1 டே ஆர் 2 டேஸ் ஸ்டோரேஜ் வைப்போம் அவ்வளோதான். ஸோ அதுக்குன்னு தனி மீடியம் இருக்குது, வச்சோம்னா அந்த 2-3 டேஸ் வரைக்கும் அந்த அணுக்கள் வந்து இறக்காமல் நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த லாசிக் பற்றி அழகாக சொன்னீங்க டாக்டர், இதுக்கு வந்து யாரெல்லாம் தகுதியானவர்கள், அப்புறம் அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுவும் வந்து இன்சூரன்ஸ்க்கு கீழே வருமா?
தகுதியானவர்கள் அப்படின்னா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வந்து பவர் ஸ்டெபிலிட்டி ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது, 1 இயராவது ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களோட ஏஜ் வந்து 18 மேலே இருக்கணும், வித்இன் 40 இயர்ஸ்க்குள்ளே. ரெண்டாவது வந்து காஸ்ட் வந்து இப்போ 2 டைப் இருக்குதுங்க, அதுலேயும் வந்து பிளேட் அண்ட் பிளேட்லெஸ்ன்னு இருக்குது. பிளேட் அப்படிங்கிறது பழைய டெக்னாலஜி, அது வந்து வந்து கருவிழியல் அந்த செதுக்கிறது வந்து பிளேடால் செதுக்கும். பிளேட்லெஸ் அப்படிங்கிறது லேசரே வந்து அதை செதுக்கும். நார்மல் பிளேட் லாசிக் வந்து ஒரு 32,000 கிட்ட வரும், பிளேட்லெஸ்ங்கிறது ஒரு 63,000 வரும். அது தவிர வந்து நமக்கு வந்து சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் மெடிசன்ஸ் போடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து அவங்க திரும்ப ரொட்டீன் லைஃபுக்கு போயிடலாம். லாசிக் வந்து எந்த இன்சூரன்ஸ்லையும் கவர் ஆகாதுங்க, ஏன்னா யூஸ்வலாக வந்து இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி தான். அதனால் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பண்ணுறோம், பில்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சங்கரால் என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக கிடைக்காது, அதனால் வந்து உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஒரு தப்பான ஒரு ஃபால்ஸ் இது கொடுத்துட்டு நம்ம பண்ண.
டாக்டர், நீங்கள் இந்த லாசிக் அறுவை சிகிச்சை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, நம்ம டிஃபென்ஸில் வந்து சில கரெக்ஷன்ஸ் வந்து இட் இஸ் அலௌடு 6x6 ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும், ஆனால் இப்போ மெரைன் ஆகட்டும் அப்புறம் பைலட் ஆகட்டும், அதுக்கு 6x6 கரெக்ஷன் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா ஒத்துக்க மாட்டாங்க, விஷனே கிளியராக இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அண்டர்கோ பண்ணும்போது தெரியுமா இந்த மாதிரி லாசிக் சர்ஜரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுமா?
இல்லை அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்லிட் லேம்ப்னு சொல்லக்கூடிய மெஷினில் பார்த்தா கண்டிப்பாக தெரியுங்க, அது பண்ண ஒரு சின்ன ஒரு ஸ்கார் தெரியும். ரெண்டாவது மெரெயின் அவங்க எல்லாமே வந்து பைலட்ஸ் அதெல்லாமே வந்து பண்ணிக்கலாங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அது பண்ணிவிட்டு 6x6 இருக்கணும். நம்ம வச்சுருக்க லாசிக் மிஷின் வந்து யூஎஸில் வந்து நாசா மிலிட்ரி பைலட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரூவன் இது தான். அதே மாதிரி மெரெயினும் அதே மாதிரி தான், இன்ஃபேக்ட் 18 வயசில் வந்து பவர் இருந்தால் அவங்களே அனுப்புகிறாங்க போய் லேசர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு வந்து பண்ணி. ஸோ அது வந்து இட் இஸ் அ ப்ரூவன் சர்ஜரி தாங்க. அவங்க கேட்குறது அன்கரெக்டடாக 6x6 இருக்கணும், கிளியர் விஷன் 6x6 இருக்கும். அது நீங்கள் லாசிக் பண்ணிட்டாலும் சரி பண்ணாமல் இருந்தது.
லாசிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதுதான் பவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க?
லாசிக் அதான் 18 வயசுக்கு மேலே 20 வயசு ஒரு 6 மாதம் 1 வருஷம் பவர் ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. இப்போ ஆக்சுவலி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு பண்ணால் ஒரு 2 பேர் 2% சான்சஸ் பவர் திரும்ப வரலாம். அப்படி வர பவர் வந்து வெறும் ஒரு மைல்டாக ஒரு 0.25 ஒரு 0.5 பவராக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. முதல்லே சொன்ன மாதிரி அசஸ்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ப்ரீ ஆப்ரேட்டிவாகவே எல்லாமே வந்து ஃபிட்டாக இருக்காங்க பேஷண்ட்டு, பவரும் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான்.
பேசிக்கலி பவருங்கிறது வந்து எதனால வருது? அது வந்து கண்ணை மட்டும் சம்மந்தப்பட்டதா இல்லை வேறு உறுப்புகள் எதுலையான ப்ராப்ளம் வந்தாலும் கண்ணில் பிரச்சனை வருமானம்?
கண்ணில் பவர் அப்படிங்கிறது வந்து ஐபாலோட சைஸ் பொறுத்து இருக்குங்க. நார்மல் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒளி கதிர்கள் வந்து இந்த கருவிழியில் பட்டு லென்ஸில் பட்டு ரெட்டினா அப்படிங்கிற அந்த நரம்பில் விழுகும்போது தான் நமக்கு வந்து பார்வை கிளியராக கிடைக்குதுங்க. சில பேர் கண்ணு பெருசாக இருக்கிறது இயற்கை, அது வந்து தப்பு கிடையாது, அதுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இல்லை. இட்ஸ் ஓன்லி எ ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ். இது கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது அந்த லைட்டு போய் விழுகிறது அந்த நரம்புக்கு முன்னாடியே விழுந்துடும். ஸோ அதனால வந்து பார்வை கிளியராக இருக்காது. அப்போ நம்ம கண்ணாடி கான்கேவ் லென்சஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கான்கேவ் லென்சஸ் வைக்கும்போது அந்த பவர் வந்து பின்னால் ஃபோக்கஸ் ஆகிடுது. இன்னொன்று வந்து இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பவர் இருக்கும், நம்ம சொல்கிறது மைனஸ் பவர். ப்ளஸ் பவர் அப்படிங்கிறது ஐபால் ரொம்ப சின்னதாக இருந்தால் லைட்டு போய் அந்த நரம்பை தாண்டி போய் வெளியே விழுகும். ஸோ அதுக்கு நம்ம கான்வெக்ஸ் லென்சஸ் வச்சோம்னா அது அந்த லைட்டை வந்து சுருக்கி கொண்டாந்து முன்னாண்ட விட்டுரும். இது ரெண்டு தவிர ஆஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லுவாங்க, ஒரு பவரோட ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அந்த பவர் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பர்டிகுலராக அந்த கண்ணாடியிலேயே அந்த அந்த ஒரு ஆக்சிஸ் சப்போஸ் ஒரு 100 டிகிரிஸ், 110 டிகிரிஸில் தான் கிளியராக தெரியுது அப்படின்னா அந்த கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த மூணு தான் சொல்லுவோம், மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா, ஆஸ்டிக்மேட்டிசம். இது வந்து வந்து இயற்கையாக ஒரு க்ரோயிங் ப்ராசஸ் தான். இது இருக்கிறதுனால ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு உடம்புல வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து ஒரு நார்மல் க்ரோயிங் ப்ராசஸ்.
இப்போ லாசிக் அறுவை சிகிச்சை வந்து இங்கே கோயம்புத்தூரில் எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்க? எல்லா கண் மருத்துவமனைகளையும் இருக்கா இல்லை குறிப்பிட்ட இதில் தான் பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள்.
பெரிய கண் மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம சங்கரால் இருக்குது, அரவிந்து, ஐ ஃபவுண்டேஷன், லோட்டஸ், அது மாதிரி ஒரு 4-5 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குதுங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போது மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இப்போ நம்ம இப்போ லாஸ்ட் மார்ச்சில் தான் அக்வயர் பண்ணதுனால இப்போ நம்மக்கிட்ட தான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி.
இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கண் மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை செய்யாமல் கண் கண்ணாடி கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே போய் கண் பரிசோதனை செய்துட்டு அவங்களுக்கு வேண்டிய பவர் லென்ஸை வந்து போட்டுட்டு வந்துடுறாங்க. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க?
கண் 40 வயசுக்கு மேலே ஆனவங்க கண்டிப்பாக வந்து கண் டாக்டர்கிட்ட தான் வந்து பார்க்கணும். ஏன்னா 40 வயசுக்கு மேலே கண்ணில் ப்ரெஷர், குளாக்கோமா அது மாதிரிலாம் வரலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து கண் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாமல் கண்ணாடி கடையில் போய் கண்ணாடி வாங்குறதுங்கிறது தப்பு. எப்படி வந்து இப்போது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து போய் எனக்கு சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லி போய் வாங்குறதுல எந்த ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சுமே இல்லை. ரெண்டாவது வந்து இப்போ கண்ணில் பவர் இருக்குது அப்படின்னா கண்ணில் யார் எந்த வகையாக இருந்தாலும் அவங்க கண்ணில் ப்ரெஷரோ கண் நரம்போ வந்து நம்ம செக் பண்ணணும். இது வந்து அவங்க 20 வயசாக இருந்தாலும் சரி, 25 வயசாக இருந்தாலும் சரி, அது பர்டிகுலராக 40 இயர்ஸ் ஆகும்போது எவ்ரி இயர் நம்ம உடம்பு எப்படி மாஸ்டர் செக்அப் பண்ணுறோமோ அது மாதிரி கண் செக்கப்பும் அவசியம். அந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட வாங்கிட்டு கண்ணாடி ப்ரிஸ்கிரிப்ஷன் கையில் இருக்கும்போது அது எதாவது நடுவில் கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா அப்போ வேணால் போய் ஒரு கண்ணாடி கடையில் போய் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து வாங்கலாம். பட் ரெகுலராக அவங்க போய் ஒரு அதுக்கு தான் வந்து கோர்சஸே டிஃப்ரெண்ட். அவங்க ஆப்டிஷியன்ஸ், அவங்க வந்து கண்ணாடி டிஸ்பென்ஸ் பண்ண தெரியும் உங்களுக்குள்ளேயே கண்ணில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து அது தப்பான அணுகுமுறை. கண் டாக்டர்கிட்ட வந்து கண்டிப்பாக அவங்க செக்அப் பண்ணிவிட்டு கண்ணாடி போடுறது தான் பெஸ்ட்.
இப்போ நம்மளுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தான் வந்து டாக்டர் போய் பார்க்குறோம். அப்படி இல்லாமல் ரெகுலராக ஒரு கண் மருத்துவரை எவ்வளோ நாளைக்கு ஒருக்க போய் பார்க்குறது நல்லது?
40 வயசுக்கு மேலே ஆனவங்க கண்டிப்பாக வந்து வருஷம் ஒரு வாட்டி செக்அப் பண்ணணும். டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும்.
இப்போ நிறைவாக ஒரு கேள்வி, ஒருத்தர் கண் தானம் செய்ய விரும்புகிறாரு அப்படின்னா உயிரோடு இருக்கும்போதே அவர் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன ஏதாவது சைன் பண்ணி கொடுக்கணுமா? எந்த ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது?
கண் தானம் செய்யணும்னு விரும்புகிறவங்க எந்த ஒரு கண் மருத்துவமனைக்கு சென்றாலும் அவங்க வந்து அந்த கண் தானம் அந்த பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து முறையாக சைன் பண்ணணும். இப்போ அதில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் கண் தானம் செய்ய விரும்புகிறீங்களா, உறவினர்களுக்கு சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கார்டு வரும். அந்த கார்டில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாகவும் இருக்கும், இல்லை எனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கண் ஐ ஹாஸ்பிட்டல் இல்லை ஐ டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபார்ம்ஸ் வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். அதை சைன் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு பிளெஜ் ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஒரு கார்டு மாதிரி. ஸோ அதை வந்து அவங்க வந்து பர்ஸ்லேயோ இல்லை வீட்லேயோ எங்கேயாவது தே கேன் கீப் இட். அதை வச்சதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸோ பேரண்ட்ஸ்கிட்டயோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
என்ன நேயர்களே, கண் தானம் செய்ய கிளம்பிட்டீங்களா? தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நம் அழைப்புக்கு இணங்கி அவரோட அலுவல்களுக்கிடையே நம்மிடையே கண் மருத்துவர் திரு சித்தார்த்தன் அவர்கள் சங்கரா கண் மருத்துவமனையிலேருந்து வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக நமது கேள்விகளுக்கும் மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. இதனால் விழிப்புணர்வு அடைந்து கண் தானம் செய்யவும் மற்றும் லாசிக் அறுவை சிகிச்சை பற்றியும் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் டாக்டர் சொன்னாங்க. இதனை பயன்படுத்தி கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிறோம். மேலும் இதனை ஏற்படுத்தி கொடுத்த சங்கரா கண் மருத்துவமனை மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு ராஜேஷ் அவர்களுக்கும் மருத்துவமனை நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆர் லதா அவர்கள்.